يريدون أن يبدلوا كلام الله قل لن تتبعونا كذلكم قال الله من قبل فسيقولون بل تحسدوننا بل كانوا لا يفقهون إلا قليلا
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وصحبه أجمعين ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي غني تركيا الله بن أديار الله أديار لال تدرند صحيح البخاري لرند كتاب التوحيد என்ற அத்தியாயத்தை படித்து வருகின்றோம் நம்முடைய 48வது அமர்வு 35வது பாடத்தின் 3வது வகுப்பு இந்த பாடத்தினுடைய தலைப்பை பற்றி முன்பு நாம் கூறியிருந்தோம் அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடியவன் பேச்சு என்ற அந்த தன்மை அல்லாஹுவிற்கு இருக்கிறது அல்லாஹுடைய அந்த பேச்சை அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு கேட்க வைக்கின்றான் அல்லாஹுடைய அந்த பேச்சை அவன் நாடக்கூடியவர்களுக்கு கேட்க வைக்கின்றான் அவன் விரும்பும்போது ஜிப்ரயீலுக்கு கேட்க வைப்பான் வேறு வானவர்களுக்கு கேட்க வைப்பான் நபிமார்களுக்கு கேட்க வைப்பான் அவன் விரும்புகின்ற படைப்புகளுக்கு அல்லாஹ் கேட்க வைப்பான் அல்லாஹுடைய அந்த பேச்சு என்பது அவனில் உள்ள ஒரு தன்மையாகும் எப்படி பார்வை கேட்பது ஆற்றல் போன்ற தன்மைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான தன்மைகளோ அது போன்றுதான் இந்த பேசுதல் என்ற தன்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடிய போது பேசுவான் யாரிடம் நாடுகிறானோ அவர்களிடத்திலே பேசுவான் இதுதான் நம்முடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நம்பிக்கை இதைத்தான் குரானின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் இமாம் அவர்கள் நமக்கு உறுதிப்படுத்தி வருகின்றார்கள் அந்த ஹதீஸினுடைய தொடரில் சென்ற வாரம் நாம் படிக்கும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த ஹதீஸை நாம் பார்த்தோம் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நாம் கூறியிருந்தோம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த நாடும்போது அதற்கு குர்ஆனிலே அவர்களிடத்திலே ஆதாரம் இருக்குமேனால் குர்ஆனுடைய வசனத்தை பதிவு செய்வார்கள் பிறகு தங்களிடத்தில் இருக்கின்ற சஹீஹான ஹதீஸை பதிவு செய்வார்கள் பிறகு தான் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து எதை புரிந்து கொண்டோமோ அந்த புரிதல் சரிதான் என்பதற்கு சஹாபாக்களுடைய கூற்றுகளையும் அவர்கள் பதிவு செய்வார்கள் குர்ஆனுடைய ஒரு வார்த்தைக்கு தான் சொல்லக்கூடிய அர்த்தம் அல்லது ஹதீஸுடைய ஒரு வார்த்தைக்கு தான் சொல்லக்கூடிய அர்த்தம்தான் அந்த குர்ஆனுடைய வார்த்தைக்கு நாடப்பட்டது ஹதீஸிலும் அதே அர்த்தம்தான் நாடப்பட்டது என்பதற்கு நபித்தோழர்களுடைய கூற்றுகளிலே ஆதாரம் இருக்குமேயானால் அந்த நபித்தோழர்களுடைய கூற்றுகளை இமாம் அவர்கள் கண்டிப்பாக பதிவு செய்து தங்களது கருத்தை உறுதிப்படுத்துவார்கள் அப்போ இதற்கு விளக்கம் கூறும்போதுதான் சஹாபாக்களுடைய கூற்றுகளை இமாம் அவர்கள் கண்டிப்பாக பல இடங்களிலே பதிவு செய்வார்கள் தனி ஒரு ஆதாரம் என்ற அடிப்படையில் இல்லாமல் மாறாக புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கம் சரியானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக குர்ஆன் ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ளப்பட்ட அந்த புரிதல் சரியான புரிதல் தான் நாம் விளங்கிக் கொண்டது இதைத்தான் சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள் என்பதற்கு உறுதி என்பதற்குண்டான ஒரு ஆதாரமாக வலுவாக நபித்தோழர்களுடைய கூற்றுகளை பதிவு செய்வார்கள் ஏன் கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள் சஹாபாக்கள் குர்ஆன் இறங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனங்களை தோழர்களுக்கு ஓதி காட்டும் போது அந்த குர்ஆனுடைய வசனத்தை முதலாவதாக ரசூலுல்லாஹிடமிருந்து செவிமடுத்தவர்கள் யார் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது அந்த ஹதீஸை முதலாவதாக செவிமடுத்தவர்கள் யார் சஹாபாக்கள் அப்ப அந்த வார்த்தைகளில், ஹதீஸில் குரானில் உள்ள வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தை அரபி மொழியின் அடிப்படையில் தங்களுக்கு புரியாத ஒரு வார்த்தையாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அதற்குரிய அர்த்தத்தை கேட்டிருப்பார்கள். அல்லது சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அரபியிலே மக்களுக்கு மத்தியில் என்ன ஒரு அர்த்தம் அறியப்பட்டதாக இருக்கிறதோ, குரான் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன ஒரு அர்த்தம் அரபி மொழியிலே வழக்கிலே அறியப்பட்டதாக இருக்கிறதோ அதற்கு மாற்றமான ஒரு அர்த்தத்தை அல்லாஹ்வும் ரசூலும் நாடியிருந்தால் அப்போ அல்லாஹும் ரசூலுமே அதை தெளிவுபடுத்தி இருப்பார்கள். அல்லாஹும் ரசூலும் அதை தெளிவுபடுத்தி இருப்பார்கள். இப்போ எப்படி உதாரணமாம், சலா என்ற வார்த்தை இருக்கிறது. இந்த சலா என்ற வார்த்தை அரபி மொழியிலே பொதுவாக துஆ பிரார்த்தனை என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. சலா என்ற வார்த்தை குர்ஆனிலே சலா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பல அர்த்தங்களிலே பிரார்த்தனை என்ற அர்த்தத்திலும் சலா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஃபஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாதக சகனுல் லஹும், நபியே யாராவது உங்களிடத்திலே தங்களுக்குரிய ஜகாத்தை கொண்டு வந்து கொடுத்தால் அவர்களுக்காக நீங்கள் துஆ கேளுங்கள். ஃபஸல்லி அலைஹிம், இப்போது நாம் தொழுகின்ற இந்த தொழுகைக்கு என்ன வார்த்தை அறியப்படுகிறதோ பேசப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ அதே வார்த்தை தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப எங்க எந்த அர்த்தத்தை வைக்க வேண்டும் என்பதை நபியிடமிருந்து விளங்கியவர்கள் யார்? சஹாபா. துஆவுடைய அர்த்தத்தை எங்க வைக்கணும், வாழ்த்து என்ற அர்த்தத்தை எங்க வைக்கணும், தொழக்கூடிய தொழுகை என்பதை எங்கே அதற்கு அர்த்தம் வைக்க வேண்டும், இதையெல்லாம் நேரடியாக பார்த்து கேட்டு புரிந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அப்போ சஹாபாக்களுடைய கூற்றுகளை பதிவு செய்வதையோ அல்லது அவர்களுடைய கூற்றுகளிலிருந்து ஆதாரம் எடுப்பதையோ யாராவது ஒருவர் மறுக்கிறார் என்று சொன்னால் அவர் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சுய விளக்கத்தை கொடுத்து மக்களை குழப்பப் போகிறார். தான் ஒரு பெரிய வழிகேட்டை மக்களுக்கு சொல்லப் போகிறார், அந்த வழிகேட்டுக்கு அவர் ஒரு புதிய பாதையை அமைத்து அந்த பாதையில் மக்களை கொண்டு வர பார்க்கிறார். எனவேதான் சஹாபாக்களுடைய கூற்றுகளை மார்க்கத்திலிருந்து அவர் நீக்க அப்புறப்படுத்த முயற்சிக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, இப்ப இங்கே நம்ம இந்த ஹதீஸுக்கு வருவோம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வார்த்தையை இமாம் அவர்கள் அப்படியே பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்டது. தவறான ஒரு செயல், ஒரு பத்தினித்தனமான ஒரு பெண்ணின் மீது ஒரு செயல் இட்டுக்கட்டப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயங்களை அறிய மாட்டார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு ஆதாரம். எப்படி? கபரை வணங்கக்கூடிய மக்கள், பரேலவிகள் என்று சொல்பவர்கள், தரீக்காக்களிலே உள்ளவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே ஷிர்கான இணை கற்பிக்கின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் பார்ப்பானோ கேட்பானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மறைவான விஷயங்கள் தெரியுமோ அது போன்ற அறிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டு, அல்லாஹ் அறிவதை போன்று அவர்கள் அறிகிறார்கள் என்ற நம்பிக்கைதான் பரேலவிகள், அதுபோன்று கபரை வணங்கக்கூடிய அந்த இணை வைப்பவர்கள், அதுபோன்று தரீக்காக்களிலே உள்ளவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருந்திருக்கும் ஆனால் தனது மனைவியார் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமானவர்தான் என்பதை அறிந்திருப்பார்கள். மக்கள் சொன்ன அந்த பழிச்சொல்லை மறுத்திருப்பார்கள். அப்ப மறைவான ஞானம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகின்ற வரை நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், என் மீது உங்களுக்கு சந்தேகமா? ஏ ஆயிஷா, நான் எதையும் சொல்ல மாட்டேன், சொல்லப்பட்டு விட்டது. இதில் தெளிவு வருகின்ற வரை, உறுதி ஏற்படுகின்ற வரை ஒன்று சாட்சிகள் அல்லது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வர வேண்டும். அப்ப இப்படி மக்கள் பழிச்சொல்லை பேசுகிறார்கள், என்ன செய்வது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காக்கின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டே இருக்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கொண்டு போய் அவர்களுடைய தாய் தந்தையின் வீட்டிலே கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். இப்ப பாருங்க, வார்த்தை என்ன வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், வலாக்கின் வல்லாஹி மா குன்து அதுன்னு அன் அல்லாஹ யுன்ஸிலு ஃபி பராஅதி வஹ்யன் யுத்லா சொல்லுகிறார்கள். என் விஷயத்தில் என்னை சுத்தப்படுத்துகின்ற, எனது பத்தினித்தனத்தை வெளிப்படுத்துகின்ற, என்னுடைய பத்தினித்தனத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வகையை அல்லாஹ் இறக்குவான் என்று நான் எண்ணி இருக்கவில்லை. வல ஷஅனி ஃபி நஃப்ஸி கன அஹ்கர் மின் அன் யதக்கல்லம அல்லாஹ் ஃபிய பி அம்ரின் யுத்லா. முதல்ல வார்த்தையை விளங்கிப்போம், அப்புறம் உள்ளாரப்போம். சொல்கிறார்கள், நான் எனது நிலையோ எனக்குள் அற்பமான ஒன்றாக இருந்தது. என் விஷயத்தில் ஓதப்படுகிற ஒரு குரானுடைய வசனத்தை வகையாக அல்லாஹ் இறக்குவானா என்று நான் எண்ணி பார்க்கவில்லை. நான் என்னை அப்படி அதற்கு தகுதியானவளாக எண்ணவில்லை. யார் சொல்கிறார்கள்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பணிவான வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரிசுத்த பெண்களுடைய வரலாறுகளை, அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ள நிகழ்வுகளை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற தேர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உருவத்தை ஒரு தங்க தாம்பாளத்திலே வைத்து ஜிப்ரீலிடம் அனுப்பி, ஜிப்ரீலின் மூலமாக அனுப்பி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதை காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மீது போர்த்தப்பட்டிருந்த போர்வையை விடுக்கி பார்க்கிறார்கள். அங்கே ஆயிஷாவுடைய உருவம் இருக்கிறது. சொல்கிறார்கள், இவரை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று. இப்படிப்பட்ட உயர்வுக்குரியவர்கள் சித்தீக்கா, உண்மையான பெண்மணி, பின்து சித்தீக், சித்தீக்குடைய மகள், இவ்வளவு கண்ணியங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை தவிர வேறு ஒரு கன்னிப்பெண்ணை மனம் முடிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உங்களுக்கு மிக விருப்பமானவர் யார் என்று கேட்டால் ஆயிஷா என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நெருக்கத்தை பெற்றவர்கள். குர்ஆனை மரணம் செய்த பெண்மணி, அவர்களுடைய வணக்க வழிபாடு நோன்பு எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்த முன்னோடியான முன் உதாரணமான ஒரு மூமினாக இருக்கின்ற நிலையில், அதுவும் சஹாபாக்களில் ஒருத்தியாக இருக்கின்ற நிலையில், அதற்கு மேல் நபியின் மனைவிமார்களில் ஒருவராக இருக்கின்ற நிலையிலும் அவர்கள் தங்களது நப்சை குறித்து அவர்கள் பயந்து பெருமையாக எந்த ஒன்றையும் நாம் பேசிவிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை எனது நாவிலிருந்து வந்துவிடக்கூடாது என்று அந்த பயத்தின், தக்வாவின் உச்சம் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. என்ன வார்த்தை பயன்படுத்துகின்றார்கள்? எனது தன்மை, எனது பார்வையிலே ரொம்ப அற்பமான ஹக்கீர், கான அஹ்கர், ஒரு மதிப்பற்ற ஒன்றாக இருந்தது. நான் என்னை ஒரு மதிப்பற்றவளாக விளங்கி வைத்திருந்தேன். என் விஷயத்தில் ஓதப்படுகிற ஒரு குர்ஆனுடைய வசனத்தை என் விஷயத்தில் அல்லாஹ் இறக்குவானா? என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்குமா என்று நான் எண்ணி பார்க்கவில்லை. ஏன்? அதற்கு தகுதியானவளாக நான் என்னை உணரவில்லை. அப்படிப்பட்ட தகுதி என்னிடத்தில் இருக்கு என்று உணரவில்லை. அப்ப இதுதான் ஒரு மூமின்களுடைய நிலை. அல்லாஹுவின் விஷயத்தில் ஏமாறுந்தவனுக்கும், அல்லாஹுவின் விஷயத்தில் ஏமாறுந்தவனுக்கும், அல்லாஹுவின் விஷயத்தில் விழிப்புள்ளவனாக இருந்தவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான். யார் அல்லாஹுவின் விஷயத்தில் ஏமாந்து விடுகிறானோ அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? தான் செய்கின்ற ஒவ்வொரு அமலை கொண்டும் தனக்கு அவன் ஒரு தகுதியை முடிவு செய்து கொண்டே போவான். அவரே அவருக்கு ஒரு தரஜாவை, ஒரு மார்க்கை, அவருக்கு ஒரு போஸ்டை அல்லாவிடத்திலே முடிவு செய்து கொண்டே போவார். என்னை விட வணக்கசாலி யாருங்க இருக்க முடியும்? எங்களை விட கொள்கையில் சுத்தமானவங்க யார் இருக்க முடியும்? எங்களை விட இபாதத்தில் கரெக்டாக யார் இருக்க முடியும்? எங்களை விட யார் இருக்க முடியும்? தன்னை விட யார் இருக்க முடியும்? தன்னுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளோ அல்லது மற்ற விஷயங்களோ இதை கொண்டு அவர் அல்லாஹுவின் விஷயத்திலே துணிவு கொண்டு அவருக்கு ஒரு அறியாமை தலைக்கு ஏறி தன்னை பற்றி பெரிதாக மதிப்பு போட்டு வைத்திருப்பார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது என்ன, அல்லாஹுவின் விஷயத்தில் இவர் ஏமாந்து விட்டார், சைத்தான் இவரை ஏமாற்றி விட்டான். அப்ப இந்த ஒரு நிலை இருக்கிறது, இது வந்து மோசமான நிலை. இந்த நிலைக்கு ஒரு மனுஷன் வந்துட்டானா, சைத்தான் சீக்கிரமா அவனை கவுத்துவோம். சைத்தான் தன்னுடைய வலையில் அவனை சிக்க வைப்பதற்கு இந்த எண்ணம் போதுமானது. இங்க பாருங்க, அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் நபியின் மகன், நபியின் மகன், நபியின் மகன் யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம், தந்தை யாக்கூப் நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம், தந்தை நபி யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம், தந்தையார் யாக்கூப் நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்புக்கு அருளுக்கு தகுதியானவராக இருந்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டார். நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பே அவரிடத்திலிருந்து தவறு நிகழ்ந்து விடாமல் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டார். அந்த நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒமா உபர்ரி உ நப்சி இன்ன நப்சல அம்மாரத்தும் பிசு, நான் சுத்தமானவன் என்று என்னை நானே பீத்திக் கொள்ள மாட்டேன், நான் சுத்தமானவன் என்று என்னை நானே பீத்திக் கொள்ள மாட்டேன், நிச்சயமாக யாருடைய நப்சாக இருக்கட்டும் அது தீமையை ஏவக்கூடியது, இன்ன நப்சல அம்மாரத்தும் பிசு இல்ல மாரஹிம ரப்பி, என் இறைவன் பாதுகாத்தாலே தவிர, என் இறைவன் அருள் புரிந்தாலே தவிர, கருணை காட்டினாலே தவிர. நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி தன்னை குற்றவாளிகளாகவே ஒப்புக்கொண்டார்கள். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினவ்வாலிமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் எல்லாம் அவர்களுடைய இறுதி மூச்சு வரை தஷஹூதிலும் சுஜூதிலும் கேட்ட துஆ, ரப்பிகு ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்த்து வமா அஸ்ரர்த்து வமா அலன்து வமா அன்த அலமு பிஹி மின்னி பிதாலி, ரப்பிகு ஃபிர்லி தம்பி குல்லஹு லாஹிரஹு வபாத்தினஹு சகீரஹு வகபீரஹு சிர்ரஹு வஅலனஹு வஹஜ்லஹு குல்லு தாலிக இந்தி, யா அல்லாஹ் எனது சிறிய பெரிய வெளிப்படையான மறைந்த வேண்டுமென்று செய்த விளையாட்டாக செய்த அறிந்து செய்த அறியாமல் செய்த தனிமையிலே செய்த கூட்டத்திலே செய்த பழைய புதிய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு, எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது அல்லாஹ். யார் சொல்லக்கூடியதுவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம என்றைக்குமே நம்ம நஃப்ஸுக்கு மார்க்கு போற்றக்கூடாதுங்க. நமக்கு அல்லாஹ் ஆகிரத்தில் யா அல்லாஹ் நல்லவர்களில் எங்களுக்கு மார்க்கு போடு என்று துவா தான் செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர, இந்த துன்யால யாரும் தன்னுடைய இல்மை வைத்தோ தன்னுடைய இபாதத்தை வைத்தோ அல்லது தன்னுடைய தௌஹீத் அகீதாவை வைத்தோ தனக்குத்தானே ஒருவன் மார்க் போட்டுக் கொண்டால் அவனை விட அல்லாஹுவின் விஷயத்தில் ஏமாறந்தவன் யாரும் இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப அந்த எண்ணம் வரும்போதுதான் அதுக்கப்புறம் சைத்தான் வந்து சும்மா கெடுப்பான் பாருங்க, கெடுத்து வழிகேடு கொண்டு போவான், எங்க வழிகேட்டின் உச்சத்துக்கு கொண்டு போய் கீழே தள்ளி விடுவான், படு பாதாள வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, ஒரு நபியினுடைய மனைவி சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் தான் தவறு செய்திருந்தால் அல்லாஹு தாலா அதை வெளிப்படுத்தியே தீருவான் என்று, இல்லையா? வகை இறங்கப்படுகிறது. இதே ஆயிஷா சொல்லுகின்றார்கள் ரதியல்லாஹு அன்ஹா, கௌலா வந்தால் எனது கணவனார் ரசூலுல்லாஹி இடத்தில் பேசிக் கொண்டிருந்தால், அவர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தால், ரசூலுல்லாஹுவே அவருடைய பேச்சை கேட்பதற்காக செவிதாழ்த்தி குனிந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அந்த அளவு முணுமுணுத்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் என்னுடைய ரப் அரசுடைய இறைவன் அதை கேட்டுவிட்டான், வசனத்தை இறக்கிவிட்டான், கது சமிய அல்லாஹு கது சமிய அல்லாஹு கவுல் அல்லதி துஜாதிலு கஃபி ஜௌஜிஹா. இங்க அந்த பெண்ணு ரசூலுல்லாஹ்விடம் வந்து முணுமுணுத்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், பேச்சு முடியவில்லை, முடிந்து திரும்பவில்லை. அல்லாஹு தாலா ஜிப்ரையில இறக்கிவிட்டான், நபியே உங்களிடத்திலே தனது கணவனின் விஷயத்திலே முணுமுணுத்து பேசி தர்க்கம் செய்து கொண்டிருந்த பெண்ணின் பேச்சை அல்லாஹ் கேட்டுவிட்டான், உங்கள் இருவரின் அந்த உரையாடலை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருந்தான். கவுலா என்ன சொன்னாங்க, நீங்க என்ன பதில் சொன்னீங்க, என்ன சட்டம் என்பதை அல்லாஹ் இறக்கி முடித்து விட்டான். இப்படி அல்லாஹுவின் விஷயத்திலே அல்லாஹுடைய சிஃபத்தை புரிந்து கொண்டிருந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன வார்த்தையை சொல்கிறார்கள், தங்களை பத்தினித்தனமானவள் என்று அவர்களுக்கு தெரியும், ஏனென்றால் தவறு செய்திருப்பார்களே, ஆனால் அல்லாஹ் கண்டிப்பாக தன்னை கேவலப்படுத்தி விடுவான் என்பதை அறிந்தவர்கள். எனவே வஹி இறக்கப்படுவதற்கு முன்பே ரசூலுல்லாஹ்விடம் சென்று அவர்கள் அட்மிட் ஆகியிருப்பார்கள், யா ரசூலுல்லாஹ், ஆம் நான் செய்துவிட்டேன் என்று. இல்லையா இல்லையா சொல்லுங்க, அப்படித்தானே? மாயிஸ் ஏன் ஓடோடி வருகிறார், ராமிதியா பெண் ஏன் ஓடோடி வருகிறார்கள்? இந்த தவறை நான் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து மறைத்து விட்டால், அல்லாஹ் என் விஷயத்திலே ஒரு வசனத்தை இறக்கி என்னை கேவலப்படுத்தி விட்டால், அல்லது நாளை மறுமையிலே என்னை அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பிரித்து விட்டால், அந்த ஒரு யக்கீன் உடையவர்கள் தான் சஹாபாக்கு. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் சில விஷயங்களை நினைப்பதற்கே பயப்படுகிறோம், எங்கள் விஷயத்திலே உங்களுக்கு வகை இறங்கிவிடுமோ என்று. சில விஷயங்களை நினைப்பதற்கே நாங்கள் பயப்படுகிறோம், எங்கள் விஷயத்திலே வகை இறங்கிவிடுமோ என்று. அந்த அளவுக்கு வகை துரிதமாகவும் நிகழ்வுகளுக்கு உடனுக்குடனே இறங்கி கொண்டிருக்கின்ற காலம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தப்பு செய்திருப்பார்களே ஆனால், மஅதல்லா செய்யவில்லை, செய்திருப்பார்களே ஆனால் என்ன நடந்திருக்கும், வகை வருவதற்கு முன்பே தனது கணவனாரிடத்தில் ஒப்புக்கொண்டிருப்பார்கள் அல்லாஹ்வின் தூதரே, ஏனென்றால் அந்த அளவுக்கு தக்குவா உள்ளவர்கள். இந்த துன்யாவின் தண்டனையை சகித்துக் கொள்ளலாம், மறுமையின் தண்டனையை சகிக்க முடியாது, பொறுத்துக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது என்ற யக்கீனை உடையவர்கள், குர்ஆனில் இருந்து அந்த பாடத்தை படித்தவர்கள் அவர்கள். வல அஸாபுல் ஆகிரத்தி அஷ்ஷத்து வ அபகா. ஆனா தான் சுத்தமானவர்கள் என்று தெரிந்திருந்தும், அதிலே அவர்கள் தெளிவானவர்களாக இருந்தும், இப்ப என்ன அவங்க சொல்றாங்க தன்னுடைய நிலையை பற்றி, நான் என்னை அப்படி நினைத்து பார்க்கவில்லை, என் விஷயத்தில் குர்ஆனில் ஓதப்படுகின்ற ஒரு வகையை அல்லாஹ் இறக்குவான் என்று. ஏன், நானோ என் பார்வையிலேயே நான் ஒரு மட்டமானவளாக அஹ்கராக இருக்கிறேன், என் விஷயத்தில் ஓதப்படுகிற ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்குவானா, அந்த அளவிற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிப்படை இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பணிந்தால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான், நீங்கள் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு முன் குனிகிறீர்களோ அல்லாஹ் உங்களை அவ்வளவு உயர்த்துவான், நீங்கள் எவ்வளவு உங்களது தலையை தூக்குவீர்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு தாழ்த்தி விடுவான். அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வின் விஷயத்திலே யார் எந்த அளவுக்கு பணிகிறாரோ அவர் அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நெருங்குவார், அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டே இருப்பார். யார் தனது தலை அப்படி கொஞ்சம் தூக்கி என்ன மாதிரி யார் என்று நினைப்பார்களோ, அல்லாஹு தலை கொசு ஈய விட கேவலமாக்கி விடுவோம், கொசு ஈய விட கேவலமாக அல்லாஹ் விட்டு விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக பணிந்தார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான், யார் அல்லாஹுவிற்காக பணிந்தார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். இப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த பணிவு, இப்ப பாருங்க ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அப்ப இதே நேரத்தில் அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நிராசையிலும் சென்று விடக்கூடாது, ஒரு பக்கம் பணிவு வேண்டும், அடக்கம் வேண்டும், தன் விஷயத்திலே தன்னை பெரிதாக நினைத்து விடக்கூடாது, தன்னை பெரிய ஒரு தகுதியானவளாக நினைத்து விடக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹுவின் அருளில் இருந்து நிராசையாகி விடலாமா? இப்ப ரொம்ப பேர் எங்க துவாவனா அல்லாஹ் ஏத்துப்பானா, பொதுவா சர்வ சாதாரணமா சொல்ற வார்த்தை, நாங்கெல்லாம் எதுக்கு துவா கேட்க, விட்டாச்சு முடிச்சு போச்சு, எங்க துவாவனா அல்லாஹ் ஏத்துப்பானான்னு சொன்னா, யாழ்லா நீ ஏத்துக்கிற வரைக்கும் நான் துவா செய்வேன். எப்படி கேட்கணும், யாழ்லா என் துவா உன்னிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான தகுதியில் இல்லை, ஆனால் நீ ஏத்துக்கிற வரைக்கும் நான் துவா கேட்டுட்டு இருப்பேன். அது நம்பிக்கை, யக்கீன், அது உண்மையான பணிவு. நீ இப்படி சொன்னாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என் துவாவனா அல்லாஹ் ஏத்துப்பானா, எனக்கெல்லாம் என்ன அல்லாஹ்ட மதிப்பு இருக்கு, நான் எதுக்கு துவா செய்ய அப்படின்னு விட்டு விட்டால் அல்லாஹவை நிராகரித்து விட்டான், அல்லாஹவின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிட்டான். ஏன், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பது அல்லாஹுவின் மீது சிஃபத்தோடு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தனது அடியார்களை அவன் நிராசையாக்க மாட்டான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மிக தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நஷ்டவாளிகளை தவிர வேறு யாரும் நிராசையாக மாட்டார்கள், அல்லாஹ்வின் அருளிலிருந்து காஃபிர்களை தவிர வேறு யாரும் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். இது இந்த ரெண்டு நபிமார்களுடைய தெளிவான ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். அப்ப கண்டிப்பா என்னுடைய துவா எந்த அளவுக்கு கபூலாகன்னு தெரியலையே, இருந்தாலும் அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூலாகிற வரைக்கும் நான் பணிஞ்சி கதறி பேணுதெல்லாம் அஞ்சு தக்குவாவோட தொழுது ஜகாத்து கொடுத்து சதக்கா கொடுத்து துவா கேட்பேன் அப்படி என்னணும். ஆனா நான் எவ்வளவு கேட்டாலும் என்னை ஏத்துக்க போறானாக்கும், என்ன என் துவாவை கேட்டுற போறானாக்கும், என் துவாவுக்கு பதில் கொடுத்துட போறானாக்கும், நான் எதுக்கு துவா கேட்டு அப்படின்னு விட்டால் அங்கே குஃபர் வந்துவிடும், அங்கே இறை நிராகரிப்பு வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது முதல்ல சின்னதா ஆரம்பிக்கும், கடைசியில மொத்தமாவே துவா கேட்கறதையே விட்டுட்டா நிரந்தர குஃப்ரா போயிடும், பெரிய குஃப்ராகி போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, இது கொஞ்சம் தேவையான விஷயம், அதனால கொஞ்சம் சேர்த்து சொல்லிக்கிறேன். அன்றாட வாழ்க்கையில் சில பேர் அல்லாஹ் விட்டு அப்படி நடக்கட்டுங்க, நம்ம என்னத்துங்க துவா கேட்டுக்கிட்டு, தக்தீர் படி நடந்துட்டு போகுது, அல்லாஹ் எனக்கு எதை விதிச்சானோ அது எனக்கு ஓகே, என்ன ஃபக்கீரா விதிச்சா ஃபக்கீரு, என்ன செல்வந்தனா விதிச்சா செல்வந்தன், எனக்கு சாப்பாடுனா சாப்பாடு, தண்ணினா தண்ணி, இந்த ஊர்னா இந்த ஊர், அந்த ஊர்னா அந்த ஊர், விதியில விட்டுட்டோங்க நாங்கள், நாலாட்ட கேட்கறதே கிடையாதுங்க. இவன் ஒரு காஃபிர், இவன் யார், இவன் காஃபிர். இவனுடைய குஃப்ர ஆரம்பத்தில் கொஞ்சமா இருக்கும், அப்படியே கடைசியில் கூட்டிட்டு போய் மொத்தம் முழு காஃபிரா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி, நீ உண்மையில் விதியை நம்பியவனாக இருந்திருந்தால் நீ இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாய். நீ விதியை நம்பியவன் என்று உன்னை உன் விஷயத்தில் நீ ஏமாறந்து போயிருக்கிறாய். எப்படி, நீ விதியை நம்பியவன் என்று உன் விஷயத்தில் நீ ஏமாறந்து போயிருக்கிறாய். இப்ப பாருங்க, நபிமார்களை விடவா விதியை நம்பிக்கை கொண்டவர் ஒருத்தர் இருக்க முடியும் சொல்லுங்க? நபிமார்களை விட விதியை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் யாராவது இருக்க முடியுமா? அறவே இருக்க முடியாது. அப்ப நபிமார்கள் விதியின் மீது பாரத்தை போட்டுவிட்டு விதியின் மீது நம்பிக்கையை அவர்கள் சாட்டிவிட்டு அல்லாவிடத்தில் கையேந்தாமர்கள் இருந்தார்களா, அல்லது எவ்வளவு சோதனை வந்ததோ அவ்வளவு அதிகமாக அல்லாவிடத்தில் கையேந்தினார்களா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்ததோ அவ்வளவு அதிகமாக அல்லாவிடத்தில் கையேந்தினார்களா? பதில் போர் எடுத்துக்குங்க. நபியை விடவா தவக்குள்ள பெரியவங்க இருக்க முடியும்? எதற்கு இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ரப்பி அன்ஜிஸ் லனா வஅதக், யா அல்லாஹ் உனது வாக்கை எங்களுக்கு நிறைவேற்று, உனது வாக்கை எங்களுக்கு நிறைவேற்று, கையை தூக்கி தூக்கிட்டு போறாங்க, மேல போட்டு இந்த போர்வை கீழே விழுந்துருது. அழுக ஆரம்பிச்சவங்க இஷாவுக்கு பிறகு ராத்திரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நடுநிசி ஆயிருச்சு. அபூபக்கர் வந்து கட்டி பிடிக்கிறார், ஹஸ்புக்கா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே போதும் போதும், அல்லாஹ் கண்டிப்பா உங்க துவாவை ஏத்துப்பான்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, ஆனா இந்த அளவுக்கு போதும். அப்ப தவக்குல் என்ற பெயரில் நான் அல்லாவை சார்ந்திருக்கிறேன், விதியை நம்பி இருக்கிறேன் என்ற பெயரில் யாராவது அல்லாவிடத்துல கை தூக்கவில்லை என்றால், அல்லது சுஜூதுல அல்லாவுக்கு முன்னாடி கேட்கவில்லை என்றால், அல்லது ருக்குல அல்லாவுக்கு முன்னாடி கேட்க வேண்டியதை கேட்கவில்லை என்றால், அவன் அல்லாஹுவின் விதியை மறுத்தவன், அவன் அல்லாஹுவின் சிஃபத்தை நம்பிக்கை கொள்ளாதவன். நீ கேட்கணும் அல்லாவிடத்துல, ஏதாவது ஒன்ன கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாட்ட கேட்காம இருந்தால் அது தப்பு, அல்லாட்ட கேட்காம இருந்தா தப்பு, கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒண்ணு. ரப்பி ஃபிர்லி அஸ்தகஃபிருல்லாஹ், ரப்பி ஜிதுனி இல்மா, ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வக்கினா அதாபன்னார், ஏதாவது ஒண்ணு அல்லாட்ட ரப்பிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். பள்ளிக்குள்ளார வந்தா கேட்கணும், பள்ளியை விட்டு வெளியே போனா கேட்கணும், வீட்டுக்குள்ளார போனா கேட்கணும், வீட்டை விட்டு வெளியே வந்தா கேட்கணும், பாத்ரூம் போனா கேட்கணும், பாத்ரூமுக்கு வெளியே வந்தா கேட்கணும், சட்டை போட்டா கேட்கணும், சாப்பிட்டா கேட்கணும், தூங்குனா கேட்கணும், விழிச்சா கேட்கணும், உட்கார்ந்தா கேட்கணும், ஏதாவது ஒண்ண கேட்டுக்கிட்டே இருக்கணும் ரப்பிட்ட. அப்பதான் நீ ரப்பை ரப் என்று நம்பிக்கை கொண்டாய், அந்த எஜமானனை எஜமான் என்று நம்பிக்கை கொண்டாய், உன்னை ஃபக்கீர் முஹ்தாஜ் தேவை உள்ளவன் ஏழை, நீ அல்லாவின் கருணையின் பக்கம் அல்லாவின் உதவியின் பக்கம் தேவை உடையவன் என்று உன்னை பற்றி நீ அறிந்திருந்தாய். அப்படி இல்ல குழஞ்சு போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்ப சொல்றாங்க பாருங்க, அப்ப ஒரு பக்கம் பணிவு, இன்னொரு பக்கம் நிராசையாகாத நம்பிக்கை. எப்படி இருக்க வேண்டும்? பணிவும் இருக்க வேண்டும். யா அல்லாஹ் என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? யா அல்லாஹ் கண்டிப்பா குற செஞ்சிருக்கிற, நீ என் தொழுகையை பார்த்து ஏத்துக்குவ என்றால் அது ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானது கிடையாது. அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தால் அதை ஏற்றுக்கொள். யா அல்லாஹ் நான் எப்படி கேட்க வேண்டும் என்று துவாவை கேட்பதற்கு அறியாதவன் அல்லாஹ், நீ உன்னுடைய அருளால ஏற்றுக்கொள். அப்ப இதுதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். வலாக்கின், எனினும் குந்து அர்ஜு ஐ யரா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நௌமி ருயா யுபர்ரிஉனி அல்லாஹு பிஹா. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தில் ஒரு கனவை பார்ப்பார்கள். அந்த கனவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனது பரிசுத்த தன்மையை நபிக்கு வெளிப்படுத்தி காட்டுவான். நான் இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு அல்லாவிடம் வைத்துக் கொண்டிருந்தேன். அப்ப எந்த அளவுக்கு நான் என்னை நினைக்கவில்லை, என் விஷயத்தில் வகை இறங்கும் என்ற அளவிற்கு நான் என்னை நினைக்கவில்லை, அதற்கு தகுதியானவளாக நான் நினைக்கவில்லை. இது அவங்களுடைய பணிவு. அந்த பணிவில் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை, எப்படி தன்னுடைய அந்த பரிசுத்த தன்மையின் மீது அவர்களுக்கு இருந்த அந்த ஆதரவு, அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பா கைவிட மாட்டான் என்ற ஆதரவு. சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவை பார்ப்பார்கள் தூக்கத்திலே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கனவின் மூலமாக என்னை பரிசுத்தப்படுத்துவான் என்றுதான் நான் எண்ணி வைத்திருந்தேன். ஆனால் ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்ஹும் உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்சபூஹு ஷர்ரா. சூரா அன்னூர் 11-லிருந்து 20 வரைக்கும் 10 வசனங்கள் அல்லாஹ் இறக்கிட்டான். அவங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு வசனத்துக்கு கூட நான் தகுதி இல்லை என்று விளங்கி வைத்து தன்னை பற்றி சொன்னார்கள். ஆனால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா எத்தனை வசனங்களை, 10 வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டான். இப்போ வாங்க, அப்ப நம்ம ஹதீஸ ஒட்டி உள்ள விளக்கங்களை பார்த்தோம். இப்ப இந்த ஹதீஸிலிருந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பாடத்திற்கு என்ன சொல்ல வருகிறார்கள் அங்க பாருங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வலஷனி ஃபி நஃப்ஸி கான அஹ்கர மின் ஐயத கல்லம் அல்லாஹு ஃபிய், என் விஷயத்தில் அல்லாஹ் பேசுவானா ஒரு வகையை இறக்கி, என் விஷயத்தில் அல்லாஹ் ஒரு வகையை இறக்கி பேசுவானா என்று நான் என்னை நினைக்கவில்லை. அப்ப அல்லாஹ் பேசுவானா? அப்ப குர்ஆனில் தக்கல்லம என்று வந்திருப்பதற்கு தக்கல்லம பேசுதல் என்பதுதான் பொருள். அப்ப அதே அடிப்படையில் தான் ஹதீஸிலும் தக்கல்லம என்பதை, தக்கல்லம என்ற வார்த்தையை பேசுதல் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே பொருளில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அந்த குர்ஆன்ல உள்ள வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசாவிடத்திலே பேசினான். கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அரபில கல்லம தக்கல்லம ரெண்டு ஒரே அர்த்தம். அப்ப அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அப்ப அங்க குர்ஆன்ல சொல்லப்பட்ட தக்கல்லம என்பதற்கோ அல்லது ஹதீஸ்ல வரக்கூடிய தக்கல்லம என்பதற்கோ வேறு வார்த்தை வந்திருக்குமே ஆனால் கவனிங்க, அல்லது அந்த தக்கல்லம என்ற வார்த்தையை நேரடியாக அல்லாவின் பக்கம் சேர்ப்பது தகுதியற்ற ஒன்றாக இருந்திருக்குமேனால், அதற்கு வேறு ஒரு அர்த்தம்தான் தகுதியான அர்த்தமாக இருந்திருக்குமேனால், அப்ப என்ன செய்திருக்க மாட்டார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா? அல்லாவோ ரசூலோ பயன்படுத்தின மாதிரி தக்கல்லம பயன்படுத்தாம, தக்கல்லம என்பது எந்த நோக்கத்தில் கையாளப்பட்டதோ அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? ஆனா அப்படி இல்லாமல் அதே வார்த்தையை பயன்படுத்தியதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், இந்த தக்கல்லம என்பதற்கு அரபி மொழியிலே என்ன பதமோ அதுதான் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்ட தக்கல்லம என்பதற்கும் பொருள், ஹதீஸிலே பயன்படுத்தப்பட்ட தக்கல்லம் அதாவது அல்லாஹ் பேசினான் என்பதற்கும் பொருள். அதைத்தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வார்த்தையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். சரி, அடுத்த ஹதீஸ் பார்ப்போம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இதா கால யகூலுல்லாஹு தஆலா, ஹதீஸ் ஆரம்பிக்கிறது ஹதீஸ் குதுசி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூலுல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா அராத அபுதி, எனது அடியான் ஒரு பாவத்தை செய்ய நாடினால் ஃபலா தக்துபுஹா அலைஹி. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? வானவர்களை பார்த்து. வானவர்களே, நீங்கள் அந்த அடியானுக்கு எதிராக அந்த பாவத்தை எழுதாதீர்கள், பதிவு செய்யாதீர்கள். ஹத்தா யஅமலஹா, எதிர்பார்த்திருங்கள் அவன் அதை செய்கின்ற வரை. ஹத்தா யஅமலஹா, அதை அவன் செய்கின்ற வரை. ஃபயின் அமிலஹா, அவன் அதை செய்து விட்டால். ஃபக்துபூஹா பிமிஸ்லிஹி, அவன் செய்த அந்த பாவத்தை அந்த பாவத்தின் அளவுக்கு மட்டும் எழுதுங்கள். வயின் தரக்கஹா மின் அஜிலி, எனக்காக அவன் அதை விட்டுவிட்டால். ஃபக்துபூஹா லஹு ஹசனதன், அவனுக்கு அந்த விட்டதற்காக ஒரு நன்மையை எழுதுங்கள், பதிவு செய்யுங்கள். வஇதா அராத அன் யஅமல ஹசனதன் ஃபலம் யஅமல்ஹா, ஒரு நன்மையை அவன் செய்ய நாடுகிறான் ஆனால் செய்யவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அவன் நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்காகவே நன்மையை நீங்கள் அவனுக்கு எழுதுங்கள். அந்த நன்மையை அவன் செய்து விட்டால், அவன் அந்த நன்மையை செய்துவிட்டால், அந்த ஒரு நன்மையிலிருந்து அதை அப்படியே பத்தாக பெருக்கி, அதை அப்படியே 700 வரை நீங்கள் பெருக்கிக் கொண்டே சென்று விடுங்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த ஹதீஸினுடைய ஒரு பக்கம் என்ன? அல்லாஹுடைய விசாலமான அருள், அல்லாஹ் தனது அடியானின் மீது கொண்டுள்ள அளவு கடந்த அந்த பிரியம். ஏனென்றால் அன்பு இருந்தால்தான் அங்கே மன்னித்தல் என்பதும், கொடுப்பதிலே அளவு பார்க்காமல் இருப்பதும் நிகழும். அன்பு இல்லை என்றால் 10 ரூபா 10,000 மாதிரி தெரியும். அன்பு இருந்தால் 10,000 கொடுத்தா கூட ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டோம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இப்போ நீங்கள் உங்கள் மனைவிக்கு போய் ஏதாச்சும் ஒன்று வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன், நான் உனக்கு 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குன்னு ஏற்று வச்சேன், இப்போ 10,000 ரூபா தான் இருக்குது, பரவாயில்ல நான் சில கண்டிப்பாக அடுத்துருவேன், உனக்கு 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லுவார். சரியா? ஆனால் இது இந்த காலத்தில் சொல்கிறாங்களான்னு சொன்னால் அது வேற விஷயம் தான். அந்த காலத்தில் மனைவியின் மீது கணவன்மார்கள் உண்மையாக பிரியம் வச்சுருந்தாங்க, முகத்து வச்சுருந்தாங்க, மனைவிமார்கள் கணவன் மீது அன்பு வச்சுருந்தாங்க. அது இந்த காலத்தில் இருக்கலாம், சில அவுளியாக்கள் யாராவது இருக்கலாம், பொதுவாக சொல்கிறேன். என்ன என்ன 100 ரூபாய்? ஆமாம். இதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மஸ்ஜிதிலிருந்தோ, ஒரு மதரசாவில் இருந்தோ, ஒரு எத்தீம் கானால இருந்தோ வெறும் ஒரு 50 ரூபா சந்தா கேட்டு வரட்டுமே, இந்த எலி பிடிக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று வைப்பாங்க பாருங்க, எங்கள் ஊர்லலாம் எலி பிடிக்கிறதுக்கு இந்த ஊரில் வந்து என்னென்னமோ வைக்கிறாங்களே டம்பு டம்புன்னு சொல்லிவிட்டு, அந்த ஊரில் ஒரு பேஸ்ட் வைப்பாங்க, ஒரு அட்டையில் அந்த பேஸ்ட்டை தடவி இப்படி வச்சுவிட்டு எங்கேயாச்சும் வச்சுட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து நம்ம இந்த கருவாடு தேங்காய் வாசம் அடிக்கிற மாதிரி அதில் ஒரு வாசம் இருக்கும், எலிக்கு ரொம்ப பிடிச்சமான வாசம், நமக்கு அந்த வாசம் விளங்காது, அது வேகமாக வந்து அதை சாப்பிட்றதுக்காண்டி காலை வைக்கும்ல அப்படியே ஓட்டிக்கும், நவரவே முடியாது அந்த இடத்துல இருந்து. அந்த மாதிரி கைய பாக்கெட்டில் ஒட்டிக்கிட்டு அவர் 50 ரூபா கேட்டால் கூட 50 காசு கூட வெளியே வராது. பார்க்கலாமே, சிரமமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, பிஸ்னஸ்லாம் டல்லாக இருக்கு, இப்போ தான் ஒரு இடத்துக்கு கொடுத்தேன். இதே இது மேடம் சாஹிபா, என்னங்க ஹோட்டலுக்கு போகுமான்னு கேளுங்களேன், ஹோட்டலுக்கா, எந்த ஹோட்டலுக்கு போகணும், என்ன என்ன வேணும், சேலையா, 1,000 ரூபாய்க்கு சேலையா, என்ன நீ 1,000 ரூபாய்க்கு சேலை கேட்ட, 2,000 ரூபாய்க்கு வாங்கி தர, இது இது என்ன, இது வேணாம், இது நல்லா இருக்காது, வா அந்த கடைக்கு போயிடுவோம் அப்படி ஏன் பிடிச்சு போச்சு. அதனால செலவு பண்றதுல அங்க வந்து எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் கம்மியா பாக்குறாரு, இங்க ஃபீஸ் அப்படி இல்ல பிடிக்கல, அதனாலதான் நீங்க சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் கொடுக்கறதுக்கு கூட என்னமோ இந்த ஹெர்குலிஸ் பூமி உருண்டைய தூக்குன மாதிரி, முட்டையை தூக்குன மாதிரி, அப்பா என்னடா அது, 100 ரூபா கேட்டார் அஜர்த்து, 500 ரூபா கேட்டார், எப்படிப்பா கொடுக்கறது, நடக்குதா இல்லையா, பஹீல். இன்னைக்கு முஸ்லீம்களுடைய செல்வங்கள் எல்லாம் பெரிய சோதனைக்கு ஆளாயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தில் ஒன்று, ஜக்காத்து போச்சு. இன்னொன்று சதக்கா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொட்டி கொடுக்கறதுங்கிறது போயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தர்மகத்தா மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க, இந்த பள்ளிவாசல ஜும்மா தொழுதுட்டு பிச்சை எடுப்பாங்க பாருங்க, பள்ளிவாசலுக்கு கொடுங்க டொப்பு டொப்பு டொப்புன்னு சொல்லி, அது ஒரு பிச்சை தான், அது கேட்கக்கூடாது. என்ன அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டப்பு டப்புன்னு சத்தம் வரும். நீங்கள் நினச்சிப்பீங்க நம்ம பள்ளிவாசலில் அப்பா எல்லாரும் போட்டாங்கன்னு சொல்லிட்டு, பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்தாங்க, பிச்சை எடுத்தவங்க தர்மம் போட்டாங்க, பிச்சைக்காரனும் தர்மம் போட்டாங்க, பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்தாங்க ஜி, பிச்சைக்காரனும் தர்மம் போட்டாங்க. பிச்சைக்காரன் தர்மம் போட்டால் எப்படி போடுவான்? அவன் வாங்கியிருக்கிற 8 அணா 50 காசு 1 ரூபாய் தானே டொப்பு டப்புன்னு போடுவான். எப்போ சத்தம் வரும் டொப்பு டொப்புன்னு? எப்போ சத்தம் வரும் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? 50 காசு 1 ரூபா 2 ரூபா காயின்ஸ் போட்டால் தான் சத்தம் வரும். 20 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு போட்டால் அப்போ பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறாங்க, பிச்சைக்காரனுவ தர்மம் போடுறானு, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் பிச்சைக்காரனுவ தர்மம் போடுறானுவான். எதுக்கு? அல்லாஹ்வுடைய வீட்டுக்குன்னு சொன்னவுன அப்படியே தேடி பார்ப்பார், முதல்ல நோட்லாம் வரும் அதெல்லாம் எடுத்து இப்படி வச்சுப்பாரு, அப்புறம் அப்படி தேடி பார்த்தா அப்படி 2 ரூபா காயின் வரும் டப் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட மற்றவனுக்கு தெரியணும் டப்புனா போட்டார் ராஜ்யார் 2 ரூபா போட்டார். கடைசியில் போய் கொட்டி பார்த்தா எல்லாம் காயின்ஸாக கிடக்கும், 2 ரூபா 3 ரூபா 4 ரூபான்னு சொல்லிட்டு. யா அல்லாஹ், கேவலமாக என்ன இல்லையா பாருங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறோம், நம்ம விஷயத்தில் எப்படி இருக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சிறந்ததை கொடுத்தாங்க, தன் விஷயத்தில் ரொம்ப குறைந்ததை வைத்துக் கொண்டார்கள். நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குறைஞ்சதை கொடுக்குறோம், நம்ம விஷயத்தில் சிறந்ததை நம்ம வச்சுக்கிறோம் நமக்குன்னு சொல்லிட்டு. சரி, இது தனி விஷயம். இப்போ எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்? அல்லாஹு தாலா நம்ம மேலே நாம் அவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட அதிகமாக வைத்திருக்கிறார். சரியா, நம்முடைய ரப்பு. ஆனால் உண்மையில் என்ன செய்யணும், அவனுடைய ஒரு சின்ன கீறல் அன்புக்காக எவ்வளவுங்க, அல்லாஹ் சொல்றான்ல, என்னுடைய ரஹ்மத்திலிருந்து ஒரு ரஹ்மத்தை தான் உலக மக்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு, அவனுடைய ரஹ்மத்திலிருந்து கொஞ்சோடு ஒரு சின்ன ஒரு முடியினுடைய ஒரு துளி அளவுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை படைச்ச அன்னையிலிருந்து அல்லது விவரம் புரிஞ்ச அன்னையிலிருந்து சுஜூதில் உழுந்து மூத்தா போற வரைக்கும் நான் தலைவே தூக்க மாட்டேன்டா அல்லாஹ், உனக்கு எனக்கு உன் அன்பு கிடைக்கணும் அப்படின்னு இருந்து மூத்தா போறதுக்கு முன்னாடி இக்கினி கொண்டு அன்பு கிடைச்சி மூத்தா போயிட்டா கூட கரை சேர்ந்துடும் இல்லையா. அல்லாஹ்வுடைய அன்பு அவ்வளோ வேள்வி. அல்லாஹ் ஒருத்தனுக்கு துன்யாவையே கொடுத்தான், துன்யானா எங்க கிழக்கிலிருந்து மேற்கொரு துல்கரணனுக்கு கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சுட்டு அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து இக்கினிக்கோண்டு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ கொடுத்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உனக்கு கிடைச்ச அல்லாஹ்வுடைய அன்புக்கு. சுப்ஹானல்லாஹ், ஏன் அல்லாஹ்வுடைய அன்பு அவ்வளவு விலை உயர்ந்தது, ஈடுகட்ட முடியுமா அதுக்கு, விலை மதிப்பிட முடியுமா? அப்ப அல்லாஹ் நம்ம மேல அவ்வளவு அன்பு வைக்கிறான், கீரல் வைக்கல, எவ்வளவு வைக்கல, கீரல் வச்சாலே போதும் நமக்கு கரை சேர்ந்துருவோம். ஆனா அல்லாஹு தஆலா ரஹ்மானாக இருந்து ரஹீமாக இருந்து நம்ம மேல அன்பு வைக்கிறான். ஆனா அல்லாஹ் மேல அன்பு வச்சு கரை சேர வேண்டும் என்ற தேவை உள்ள நம்ம அல்லாஹ் மேல அன்பு வைக்கலாமா வைக்க வேணாமான்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் மனுஷன், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். நீ பாருங்க, அல்லாஹ்வுடைய அன்புடைய வெளிப்பாடு, ரஹமத்துடைய வெளிப்பாடு யக்கூலுல்லா. அப்ப நம்முடைய பாடத்தினுடைய நேரடி தொடர்பு இங்க ரசூலுல்லா சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக பேசுறான். அந்த பேச்சை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நபி இடத்துல வந்து சொன்னாங்க. சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிக்கும் எப்படி அல்லாஹ் கேட்க வைக்க வேண்டும் என்று விரும்பினானோ அப்படி கேட்டார்கள். நாளைக்கு மறுமையில் அடுத்தடுத்த பாடத்தில் வரும். அடுத்த பாடம் வந்து நாளை மறுமையில் நபிமார்களோடு அல்லாஹ் பேசுவது, அதுக்கு அடுத்த படம் மூசாவிடத்தில் அல்லாஹ் பேசியது. இப்படியே பேச்சை பற்றியே இமாம் புகாரி அவங்க அடுத்தடுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம அங்கங்க அந்த விஷயத்தை பார்ப்போம். அப்ப யக்கூலுல்லா, அல்லாஹ் பேசினான், அல்லாஹ் கூறினான், என்ன சொல்கிறான் அல்லாஹு தாலா தனது மலக்குகளிடத்திலே, எனது அடியான் அபுதீன் சொல்றான். பாவம் செய்யும் போது கூட பாவி பையன் சொல்லல, அல்லாஹு தாலா கெட்ட பையன் சொல்லல, ஏன் அடியான் அப்படின்னு சொல்ல மலக்குகள்கிட்ட, நீங்க யாரும் அவனை தப்பா நினைச்சிடக்கூடாது, ஏன் அடியான் எனக்கு அவனுக்கு உள்ள விஷயம் எப்படி. அப்ப மலக்குகள்கிட்ட போய் அல்லாஹு தாலா என் அடியான்னு சொன்னதுக்கு பிறகு அந்த அடியான் விஷயத்தில் மலக்குகள் ஏதாவது வாய் திறந்து பேசுவாங்களா? ரப்புடைய அடியானுப்பா இவன், மௌலாவுடைய எஜமானனுடைய அடியானுப்பா, நமக்கு எதுக்குப்பா வேலை? நம்ம பாட்டுக்கு சொல்றதை கேட்டுட்டு பேசாமல் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியத வேலை. அப்ப சொல்ற அல்லாஹ் சொல்றான், எனது அடியான் ஒரு தப்பை நாடினால், அல்லாஹ் சொல்றான், பதிவு பண்ணி விடாதீர்கள், அவன் அதை எழுது அவன் செய்தா செய்கிறானா என்று எதிர்பார்த்திருங்கள். அத்தாயமடா விடுங்க, எழுதிடாதீங்க அவன் நினைச்சிட்டான்னு சொல்லிட்டு செஞ்சிட்டா அந்த தப்பை மட்டும் எழுதுங்க, பதிவு பண்ணுங்க. ஆனால் அப்புறம் பாருங்க, செய்யாமல் விட்டு விட்டால், எனக்காக அவன் விட்டு விட்டால், சந்தர்ப்பம் கிடைக்கல, சூழ்நிலை கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல, போக முடியலங்கிறதுக்காக வேண்டிய கிடையாது. எப்படி சினிமாவுக்கு போகணும்னு நினைச்சான், அல்லாஹ் தண்டிப்பானே அப்படின்னு பயந்து போலன்னு சொன்னான், டிக்கெட் கிடைக்கலன்னு போகாம இருந்தா கிடையாது, கூட்டாளி வந்து கூட்டிட்டு போலன்னு போகாம இருந்தா கிடையாது, மழை பெஞ்சிருச்சேன்னு போகாம இருந்தா கிடையாது. அவனுக்கு நீங்கள் நன்மை எழுதிவிடும், அதுக்கே நன்மை. இப்படிப்பட்ட ரஹ்மானுக்கு பிறகு இன்னொரு ரஹ்மான தேடுவோமா, தேட முடியுமா யாராவது? அல்லாஹ் அடுத்து சொன்னா, நன்மை செஞ்ச நாடிட்டா செய்யலனாலும் பரவாயில்லை. எப்படி? ஒரு நன்மையை எழுதி விடுங்கள், செய்து விட்டால் பத்திலிருந்து ஆரம்பித்து 700 வரை கொண்டு செல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய அருள். அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதுல பாடத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, யகூலுல்லாஹ். இப்ப அல்லாஹ் பேசுகிறான் என்ற விஷயம் அல்லாஹ்வுடைய சிஃபத்தா இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய சட்டம் இது, அல்லாஹ்வுடைய விதி இது, அப்படித்தான் பேசியிருப்பாங்க. யகூலுல்லாஹ், அல்லாஹ் பேசுகிறான் மலக்குகளிடத்துல, அப்படியே சொல்லுவாங்க, அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். அப்ப நேரடியாக தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் பேசுகிறான் என்று. இன்னும் ஒரே ஒரு ஹதீஸ் பார்ப்போம். உறவே கொஞ்சம் பெசாமேரி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், கால அல்லாஹ் பேசுகிறான், அந்த உறவுட்ட அல்லாஹ் பேசினான். அது சொன்னது, யா அல்லாஹ், இதுதான் பாதுகாப்பு தேடுவதற்குண்டான, பாதுகாப்பு தேடக்கூடியவர் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுவதற்குண்டான இடம், உறவு முறிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்குண்டான இடம் இதுதான். இனி விட்டுட்டா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது, எனக்கு இப்பயே நீ கேரண்டி கொடுக்கணும், எனக்கு நீ என்ன உரிமை கொடுக்க போகிறாய்? அப்ப அல்லாஹ் சொன்னான், உனக்கு விருப்பம் இல்லையா? உன்னை சேர்த்தவரை நான் சேர்த்துக் கொள்வேன், உன்னை வெட்டியவரை நான் வெட்டி விடுவேன். அந்த உறவு சொன்னது, பலா யார வா, கண்டிப்பாக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். கால அல்லாஹ் சொன்னான், ஃபதாலி கலக்க, அந்த உரிமை உனக்கு கொடுக்கப்பட்டது. ثُمَّ قَالَ أَبُو هُرَيْرَةَ فِرْهَ أَبُو هُرَيْرَةَ رَضِيَ اللَّهُ عَنْهُ أَوَرْغَلْ فَهَلَ عَسَيْتُمْ إِن تَوَلَّيْتُمْ أَن تُفْسِدُوا فِي الْأَرْضِ وَتُقَطِّعُوا أَرْحَامَكُمْ. குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள், நீங்கள் திரும்ப செல்லும் பொழுது பூமியிலே குழப்பம் செய்து உறவுகளை துண்டித்து விடுவீர்களோ. அதாவது அந்த குரைஷிகள் விஷயத்தில் இறக்கப்பட்ட ஒரு வசனம் இது. இப்ப பாருங்க, இந்த வசனத்திலையும் ஆரம்பத்தில் அல்லாஹ் படைப்புகளை படைத்த போது நடந்த நிகழ்வுகளை பத்தி சொல்லும் பொழுது உறவு, அப்ப அந்த உறவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்க ஒரு பொருளா வைத்திருக்கிறான், அது அல்லாஹ்விடத்தில் பேசினுச்சு. அந்த உறவிடம் அல்லாஹ் பேசினான், அல்லாஹ் கூறினான், அது திரும்ப பேசுது, திரும்ப அல்லாஹ் கூறுகிறான், திரும்ப அது பேசியது, திரும்ப அல்லாஹ் அதனிடத்தில் கேட்கிறான். அப்ப இதெல்லாம் என்ன நமக்கு அறிவிக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு பேச்சு, பேசுதல், கூறுதல், கட்டளையிடுதல், வாக்களித்தல், நற்செய்தி சொல்லுதல், இதெல்லாம் பேசுவது சம்பந்தப்பட்ட சிஃபத்துகள், அல்லாஹ்வுக்குள்ள சிஃபத்துகள். அல்லாஹ் எப்ப நாடுகிறானோ, எப்படி நாடுகிறானோ, எதை நாடுகிறானோ, அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். இன்னொரு நாலு ஹதீஸ் இருக்குது, இன்ஷாலா இதை படிச்சுட்டு நம்ம சொல்லி கொண்டு வரோமா இல்லையா. அதாவது அல்லாஹ் பேசுகிறான் என்ற இந்த சிஃபத்தை நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நமக்கு ஈமானில் ஏற்படக்கூடிய அந்த வலு என்ன, இந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நம்பிக்கை கொள்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய சமராத் ஃபவாயித், ஈமானுடைய நன்மைகள் என்ன என்பதை இன்ஷாலா இந்த பாடத்தினுடைய முடிவில் பார்ப்போம்.